ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இந்திரன் பழித்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சுவாமி 64 விளையாடல் ஆடிருக்கிறார். அவர் எண்ணில்லாத விளையாடல் ஆடிருக்கிறார். அதில் முக்கியமாக நமக்கு கணக்கிடப்பட்டன 64. அந்த 64 பல தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 64 பல உபாயங்கள் சொல்லப்படுகின்றன. கதைங்கிறது கதை மட்டும் இல்லை, அதில் தர்மம் இருக்குது. அதில் சுவாமி அடையக்கூடிய ஒரு உபாயம் இருக்குது, அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த சுவாமி எந்தெந்த காலத்தில் யார் யாருக்காக எப்படி எப்படியெல்லாம் அந்த லீலைகளை பண்ணினான்னு நாங்கள் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை கேட்காம நாங்கள் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு நாரதாதி ரிஷிகள் சொல்லவும், அகஸ்தியர் அதை நீங்கள் கேட்குறதுனால எனக்கு ஆசை அதிகமாக இருது, நானும் சொல்லாமல் விடமாட்டேன், சொல்கிற புண்ணியத்தை நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறேன் என்று பரம வினயத்தோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் காசியில் முக்தி மண்டபத்தில் இருந்தபடியே தியானம் பண்ணி கண்ணீர் பெருக்கி முதல் லீலையை சொல்கிறார். இந்திரன் பழிதீர்த்த லீலை அப்படின்னு சொல்கிறார். இந்திரன்கிறவன் இந்த பூமியில் ஒரு மனிதனாக பிறந்து பரமேஸ்வரனை குறித்து 100 அஸ்வமேதயாகங்கள் பண்ணி அவன் பண்ணின சிவபுண்ணியத்தினால ஒரு இந்திரனாக ஆகிறான், தேவேந்திரனாக ஆகிறான். அந்த இந்திராணியோட கூட இருந்து கொண்டு அவன் தன்னுடைய தர்பார் சதஸில் அங்கே இருக்கின்ற தேவஸ்திரீகளுடைய நடனத்தை பார்த்துட்டுருக்கிறார். அங்கே புண்ணியத்தினுடைய பலன் மட்டுமே அனுபவிக்கிற இடம் சொர்க்கம், பாவத்தினுடைய பலன் அனுபவிக்க வேண்டாம். அப்போ நம்ம செக்கெல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பவுன்ஸ் ஆகாது. எங்கே போனாலும் நம்ம காரை வந்து நம்மளை ஏற்றிக்கும் ஏசிக்கார். எங்கே தங்கினாலும் ஏசி பங்களா தான். பசி வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்கும், பாயசம் ரெடியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமியில் இந்திரன் இருக்கான். எப்படி அந்த லோகத்துக்கு போனான்னா சிவ பூஜை பண்ணி போயிருக்கார். அந்த இந்திரனை வாரி இருக்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த போகம் என்பது ஒருவனுடைய அறிவை மயக்கும். அதனால தான் இந்த போகத்தில் பரமேஸ்வரனே நமக்கு போகத்தை கொடுத்தா கூட, சுவாமி இது எனக்கு வேண்டாம், இதை கொடுத்து என்னை ஏமாற்றி விடாத, எனக்கு உன்னுடைய தொண்டு தான் வேணும்னு கேட்கணும். எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சுவாமிக்கு பண்ணுற தொண்டை தான் நம்ம கேட்கணுமே தவிர அதனுடைய பலனாகின்ற போகத்தை நம்ம கேட்கக்கூடாது. போகம் ஒருத்தருடைய அறிவை மழுங்கடிக்கும்னு பார்க்குறோம் நம்ம, இந்தனுடைய அறிவை மழுங்கடிச்சது. அப்போ எல்லாருக்கும் குருநாதன் உண்டு. குரு கிருப்பை இல்லாமல் யாருக்கும் இம்மை மறுமை பலன்கள் கிடையாது. இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அது படிக்கணும், அது நம்ம சொன்னதை கேட்கணும் அப்படின்னு இந்த பூமியில் வேண்டிய பலன்கள் வேணும்னாலும், ஒரு வித்தை வேணும், ஒரு செல்வம் வேணும்னாலும், நமக்கு மறுமை பலன்கள் வேணும்னாலும், மோட்சம் வேணும்னாலும், பரமேஸ்வருடைய கிருபையே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். கண்டக்டர்னா வந்து நமக்கு அளிக்கக்கூடியவர். கரண்ட்டு நேரடியாக நம்ம வந்துக்கு வரல, ஒரு உயர் மூலம் தானே வர்றது. அதுபோல் குரு மூலமாக தான் நமக்கு சிவ கிருபை கிடைக்கிறது. சில பேர் சொல்கிற நமக்கும் பரமேஸ்வருக்கும் நடுப்புற இடைத்தரகர்கள் எதிர்க்கு, நேரடியாக சுவாமியை பிடிச்சிடுவோன்னு. யாரும் நேரடியாக சுவாமியை பிடிக்கலன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, வேதமே சொல்கிறது, ஆகமங்கள்லாம் சொல்கின்றன. இதுவரை சுவாமியை நேரடியாக யாரும் கண்டதே இல்லை, குருமுகமாக தான் கண்டிருக்கிறார்கள். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யைத்தே கிருதாக்கியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனகா என்று ஸ்வேதாஸ்வதனங்கிற உபநிஷத்து சொல்கிறது. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பரம விஸ்வாசம் இருக்கோ அவன்தான் தேவதோத்தமன் அப்படிங்கிற விஸ்வாசம் இருக்கோ, அந்த பரமேஸ்வரன்ட்ட இருக்கிற விஸ்வாசம் போலவே தன்னுடைய குருநாதன்ட்ட யாருக்கு இருக்கோ, நமக்கு பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ண குருநாதர் நமக்கு பரமேஸ்வரன், அதை போல் அவர்கிட்ட அந்த விஸ்வாசம் இருக்கணும். அவனுக்குத்தான் வேதத்தில் சொன்னதும் சொல்ல விடப்பட்டதும் புரியும். ஒரு புஸ்தகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த 10 வகுப்பில் என்னால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எது முக்கியம் நான் கருதுறேனோ சொல்லலாம்னு நினச்சிட்டு நான் வந்திருப்பேன். சுவாமி எதை சொல்ல வைக்கிறாரோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். மனுஷிய சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். பரமேஸ்வருடைய லீலைகளை இந்த மனுஷ சக்தியினால் ஒருத்தன் அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்ததை எப்படி உரைப்பது? அதனால் சமுத்திர ஜலத்தில் ஒரு டிராப் ஜலம் மாதிரி தான். ஆனால் இந்த டிராப் ஜலத்தில் சமுத்திரத்துடைய குணம் இருக்கும். சமுத்திரம் எப்படி உப்பு கரிக்கிறதோ தெரிஞ்சுக்கலாம். பகவானுடைய கிருப்பையை இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஆனால் அளவிட முடியாது. அப்போ குருநாதன் மூலம்தான் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆகவே அந்த வேதத்துலேயும் எல்லாம் சொல்லப்படலை. வேதம் சொல்கிறது நான் சொன்னது சொல்ல விட்டதெல்லாம் குருநாதன் உனக்கு சொல்லுவார். வேதமே அந்த வேதத்துக்கே அடக்கம் இருக்கும்போது நமக்கு அடக்கம் வேண்டாமா? பரமேஸ்வருடைய வாக்கு ஆதி புஸ்தகமே அதான், பண்டாய நான்மறை. வேதத்துக்கு முன்னாடி புஸ்தகம் கிடையாது. அந்த புஸ்தகமே என்ன சொல்கிறது, எனக்கு முழுக்க தெரியாதுங்கிறது. அப்போ ஆனால் முழுக்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குரு கிருப்பினால் தெரிஞ்சுக்கலாம். அந்த குருநாதன் வரார் தேவசபைக்கு. யார் வர்றார்? பிரகஸ்பதி அப்படிங்கிற வர்றார். அதான் வியாழ கிரகமாக இருக்காரே அவர் தான். அவர் வரும்பொழுது இந்த ஆடல் பாடல்களை கேட்டு மயங்கி இருக்கிற காரணத்தினால குருநாதர் வந்தால் நாம் என்ன பண்ணணும், எழுந்து இருந்து அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிண்டு அவரை நமஸ்காரம் பண்ணி அவர் கையினால் விபூதி வாங்கி சிவசிவான்னு இட்டுக்கணும். குருநாதர் வந்தாருன்னு அப்படி தானே பண்ணணும். ஆனால் இந்திரன் அப்படி பண்ணலை. அவன் தன்னுடைய சிம்மாசனில் உட்கார்ந்தபடியே குருநாதன் வந்ததை கவனிக்காமல் அலட்சியம் பண்ணி ஆடலையே பார்த்துட்டு இருக்கிறான். செய்ய தாழ் வழிபாடின்றி தேவர்கோன் இருந்தான் அந்தோ தையலார் மயலில் பட்டோர் தமக்கு ஒரு மதியுண்டாமோ. பெண்களிடத்தில் மனசை வச்சவனுக்கு அறிவு நிற்குமா அவன்கிட்ட? அவன் அறிவு தான் அவர்கள்ட்ட போயிடுச்சே, அவர்கள் திருப்பி கொடுத்தாதான் இவன்ட்ட வரும் என்பதனால் அவன் அறிவற்றவனாகிவிட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணார், டக்குன்னு புறப்பட்டார் குருநாதர். வந்த வேகத்தில் மறைந்து போனார். எப்படி மறைந்து போனார்னா, அவருடைய வீட்டையே காலி பண்ணி போயிட்டார். சொர்க்கத்திலேருந்தே அவர் போயிட்டார். எங்கு தேடினும் அவரை இவனால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, குருநாதன் தான் பரமேஸ்வரனை காமிக்கிறார். அவரே தன்னையே ஒழிச்சுட்டார்னா அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவர் மறைந்து போனார். அதனால இந்திரனுடைய அந்த சொர்க்கத்தில் இருக்கிற செல்வம் என்பது டக்குன்னு சுருங்கி போச்சு. அந்த அறிந்து கொண்ட இந்திரன் புரந்தரன் அவன் தன்னுடைய குருநாதனை தேடுறான். தேடி தேடி இழைத்தான். தானே ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி தெரியும்? இப்போ அம்மாவும் குழந்தையும் கண்ணாமூச்சி விளையாடினா அம்மா வேணும்னே மறைஞ்சிருந்தால் குழந்தைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிடுவான். அப்போ குழந்தை அழும்போது அம்மாவே வந்து காட்சி கொடுக்கணுமே தவிர குழந்தை சாமர்த்தியத்தினால அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பிரம்மாவை போய் கேட்டான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. பிரம்மா சொன்னார், அவருக்கே குருநாதருங்கிறது அம்மா, அவருக்கே என்ன தோணும் கிருபா பண்ணணும்னு தோணும், அப்போ அவரே வந்து உனக்கு காட்சி தருவார். அந்த கவலையை முதல்ல விடு, இப்போ உனக்கு குருநாதன் இல்லாமல் வாழ்க்கை ஓடாது, புரோகிதர் இல்லாமல் வாழ்க்கை ஓடாது. ஆகவே ஒரு புரோகிதர் உனக்கு வேணும். தொஷ்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகன். அவனுக்கு மூணு தலை உண்டு, அவனுக்கு விஸ்வரூபன்னு பேர். அவன் நிறையா படிச்சிருக்கிறான். அவன் அசுரன் தான், இருந்தாலும் அசுரால் பக்கம் அவனுக்கு மனசு இருக்குது. இருந்தாலும் அவனுடைய யோகியதையினால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இல்லையா, அதனால் அவனை நீ குருவாக அடைவாயாக அப்படின்னு பிரம்மா அவனுக்கு யோசனை சொல்கிறார். சரின்னு அவனை குருவாக அடைஞ்சார். இந்திரனுக்காக தேவர்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று தலை கொண்ட விஸ்வரூபன் ஒரு யாகம் பண்ணார். ஆனால் அவர் மனசு எங்கே இருக்கு, அசுரால் நல்லா இருக்கணும்னு இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், யாகத்தில் மந்திரமெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது தேவதைகள் வாழ்கன்னு இருக்கும், ஆனால் அவர் அந்த ஆகுதி பண்ணும்போது மனசில் நமக்கு வேண்டிய அசுரால்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி விடுவார். இப்போ ஒருத்தன் பேசுகிறான், உதட்டளவில் பேசி பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தளவில் பேசணும். மனசால் நினைக்கிறத வாக்கால் சொல்லணும், வாக்கால் சொன்னதை கையால் செய்யணும். இதுக்கு திரிகரண சுத்தின்னு பேர். மனம் வாக்கு காயங்கிற மூன்று கரணங்களும் ஒன்று போல இருக்கணும். மனம் ஒன்று நினைக்க, வாய் வேறென்று சொல்ல, வாய் ஒன்று சொன்னதை கைகால்கள் செய்யாமல் நிமிக்கி கொடுக்க. அப்படி இருந்தால் அவனுக்கு பரமேஸ்வருடைய கிருபை கிடைக்காது. அப்போ இதை இந்திரன் தன்னுடைய ஞான திருஷ்டினால் பார்த்தான். பார்த்த உடனே எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இந்திரன் கோபத்தினால தன்னுடைய வஜ்ரத்தை எடுத்து விஸ்வரூபனுடைய மூன்று தலையையும் வெட்டிட்டான். வஜ்ரம்னு ஒரு ஆயுதம் இருக்குது. அப்போ யாகம் பண்ணும்போதே அவர் இறந்து போயிட்டார். அந்த மூணு தலையும் மூணு பறவையாகி போய் பறந்தன அப்படின்னு புராணம் சொல்கிறது. சோமபானம் பண்ணுற அந்த வாய் முகம் காடை என்ற பட்சியாச்சு, சுறாபானம் பண்ணுற அந்த முகம் ஊர்க்குருவி ஆயிற்று, இன்னொன்று சிச்சிலின்னு ஒரு பறவை, அந்த பறவையாக அன்னபானம் பண்ணுற அந்த முகமானது ஆச்சு. இதனால் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது. ஒரு பிராமணனை வதம் பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அதை வதத்தை தவிர குறைவான தண்டனையை கொடுத்து அவனை விட்டுடணும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த பிராமணனை வதம் பண்ணின தோஷம் இருக்கே, அதுதான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய தோஷம், பிரம்மத்தி தோஷம். அது ஒருத்தனுடைய மதியை மயங்க செய்து பைத்தியமாக வந்து பிடிக்கும். பிரம்மத்தினா பைத்தியம், அந்த தோஷம் இவனுக்கு பிடிச்சது. ஆனால் இந்த விஸ்வரூபனை இவன் வதம் பண்ணுறதுக்கு சரியான காரணம் இருந்த காரணத்தினால ஒரு தோஷம் வந்தாலும் அந்த தோஷத்தை இவன் ஒரு நாலு பேருக்கு பிரித்து கொடுத்து தன்னை காப்பாற்றி கொண்டான் இந்திரன். யார் நாலு பேருக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்னா, ஜலத்துக்கு கொடுத்தான், பூமிக்கு கொடுத்தான், ஸ்திரீகளுக்கு கொடுத்தான், மரங்களுக்கு கொடுத்தான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தவாதம்னு பேர். அர்த்தவாதம்னா என்னென்ன, இந்த கதையை சுவாரஸ்யமாக கேட்குறதுக்காக சொல்லப்பட்ட புனைந்துரை அர்த்தவாதம். நிறைய அர்த்தவாதங்கள் வேதாதி சாஸ்திரங்களில் இருக்குது. நாம் ஏன் சந்தியாந்தனம் பண்ணணும், நாம் ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் அர்த்தவாதம் இருக்குது. அந்த அர்த்தவாதங்களில் தாத்பரியம் இல்லை, ஆமாம் பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு சின்ன வயசில் வந்துடுறது, அதுதான் அதுக்கு முக்கியம். ஆனால் சிவபூஜை பண்ணணுங்கிறது வித்வான்களே சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்டுகே சுஷுதன்வா யோ யோ விஸ்வசிய க்ஷைதி பேஜஸ்யா யக்ஷ்வா மகேசௌ மனசாய ருத்ரம் நமோபிர் தேவமசுரந்துவசியா என்று மனோவாக்கு காயங்கள்னால பகவானுக்கு தொண்டு செஞ்சு அவசியம் இந்த பகவானை பூஜை பண்ணாதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இந்த பிரகிருத்தியில் இதெல்லாம் இந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கி கொண்டு இந்திரனை வந்து சுத்தமாக்கி எடுத்து ஜலத்தில் நுறையா போச்சு அந்த தோஷம். பூமியில அறுவருக்கின்ற உப்பு மண்ணாக ஆச்சு, உவர் மண்ணாக ஆச்சு. அந்த உப்பு மண்ணில் எந்த வித்தை போட்டாலும் முளைக்காது. ஸ்திரீகள்கிட்ட தீண்டத்தகாத பூப்பு மாதவிடாயாக ஆயிற்று. மரங்கள்கிட்ட கிளையும் மரமும் செருகின்ற இடங்களில் உண்டாகின்ற பிசின் அந்த பிசினாக ஆச்சு. அவள்லாம் இந்திரனுக்கு, நான் இந்திரனை பார்த்து சொன்னால், நாங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், உங்கள் தோஷத்தை நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாலாம். உன்னா சொன்னார், ஸ்திரீகளுக்கு வரம் கொடுத்தாராம் இந்திரன். என்னென்னா, கர்ப்பிணிகளாயிருக்கிற ஸ்திரீகள் அந்த குழந்தையை பிரசவிக்கிற வரையிலும் தங்களுடைய கணவன்மார்கள் கூட சௌக்கியமாக இருக்கலாம், அதனால கர்ப்பத்துக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. அது சுவாமியை கிருபை பண்ணிருக்கார். அப்புறம் பூமியை வெட்டினாலும் பூமி என்ன பண்ணும், வடுப்படாது. நம்ம வெட்டினா வடு உண்டாகும், பூமியை வெட்டினா வடு உண்டாகும், காயம் உண்டாகாது. ஜலத்தை எவ்வளவு கிளவுக்கு இறைச்சாலும் பூமியிலேயும் ஜலம் வந்துட்டே இருக்கும், ஊத்து வந்துட்டே இருக்கும், குறையாது. அந்த கிருபை பண்ணிருக்கார். மரத்தினுடைய கிளைகளை வெட்டினா, நம்ம கையை வெட்டினா கை வளராது, ஆனால் மரத்துடைய கிளையை வெட்டினா கிளை வளரும். அந்த கிருபையை பண்ணினார். இதெல்லாம் பரோபகாரம் பண்ணினதுனால. ஆகவே தேவதைகளுக்கு ஒரு உபகாரம் பண்ணினா நமக்கு தேவதைகள் உபகாரம் பண்ணுவா அப்படிங்கிற தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க. அதனால தான் சம்பந்த பெருமான் தேவர்களை வாழ்கன்னு சொன்னார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். தேவர்கள் வாழ தேவர்கள் வாழும்படியா நாம யாகைகள் பண்ணி அவர்களுக்குரிய பூஜைகளை பண்ணி அவளை சௌக்கியமாக வச்சுட்டா அவ கிருப்பையினால் நமக்கு நிறைய வரங்களை தருகிறா, நாம பூமியில சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற தர்மம். அப்புறம் இப்படி ஆயிடுத்து. இந்திரன் வந்து பிரம்மகத்தி தோஷத்திலையும் தப்பிச்சுட்டான், தன்னுடைய மகனையும் வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு பார்த்துட்டு தொஷ்டாங்கிறவர் மனம் புழுங்கினார். அவர் என்ன பண்றார், ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்திலிருந்து இந்திரனை கொல்லணும்னே யாகம் பண்றார். அதுலேருந்து விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பயங்கர ரூபத்தோட வரான். அவனுடைய ஜட்டை பைரவருடைய ஜட்டை மாதிரி அக்னி ஜட்டையா இருக்கு, அக்னி சிக்கையா இருக்கு. அவனுடைய பல்லெல்லாம் அர்த்த சந்திரனை போல எல்லாமே குறப்பல்லாம் இருக்கு. அவனுடைய மூச்சு இருக்கே அது எங்கேயோ பாம் போட்டு புகை உண்டாகிற இருக்கு. கண்ணால் பார்க்குற மாதிரி தூம வர்ணத்தில் மூச்சு விடுறாங்க. அவனுடைய கண்கள்லாம் நெருப்பு போல சிவந்த கண்களாக இருக்கு. அவன் நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைகிறான். சின்ன குழந்தையாக யாகத்திலேருந்து வந்தவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் பெரிய ஆளாக இருக்கான். அவன் ஒரு பானம் வந்து ஒருத்தர் தன்னுடைய வில்லிலேருந்து விட்டால் அது ஒரு நொடியில் எத்தனை தூரம் போகுமோ அத்தனை தூரத்துக்கு வளர்ந்துடுறான் அந்த நொடியில், பான வேகத்தில். அப்படி உயர்ந்தும் வளர்றான், பருத்தும் வளர்றான். அப்போ அவன் பெரிய ரூபத்தோடு அவன் அசுரனாக இருக்கிறான். தர்மத்தில் புத்தி இல்லாதவருடைய தீவினைகள் எப்படி வளருமோ, பாபம் எப்படி வளருமோ, பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் விமுகமாக இருந்துட்டுருக்கிறவருடைய பாபம் எப்படி வளருமோ அதுபோல் அவன் வளர்ந்துட்டான். அப்படி வளர்ந்தவன் என்ன பண்ணுறான், இந்திரனை போருக்கு கூப்பிடுறான். இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும் போர் வருது. படவாமுக அக்னின்னு ஒரு அக்னி இருக்குது, சமுத்திரத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாத. படவா அப்படின்னா வடவை, பெண் குதிரை. பெண் குதிரையின் முகம் போன்ற உருவம் கொண்ட ஒரு நெருப்பு கடல் நீர்னால் அழியாமல் கடல் நீருக்குள்ளே இருக்குது, எரிந்து கொண்டிருக்கு. அந்த நெருப்பு எப்போ வெளியில் வரும்னா உலகத்தை அழிக்கும் போது வெளில வரும். அதை போல இருக்குது இவனுடைய கோபம். யாருடைய கோபம், விருத்தாசனுடைய கோபம். இந்திரன் வந்து ஒரு யானை மேலே வரான். இந்திரனுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் கருப்பு, அவனுடைய யானையுடைய நிறம் வெளுப்பு. அப்போ ஒரு பனிமலை மீது கருப்பு மேகம் வருவதை போல இந்திரன் வரான். ரெண்டு பேரும் சண்டை போடுறான். இந்திரன் வஜ்ரத்தினால் அடிக்கிறான், அவன் இரும்பு விளக்கினால் அடிக்கிறான். ஆனால் இந்திரனுடைய வஜ்ரத்தினால் அடி வாங்கி அவனுக்கு நோவு ஏற்படலை. விருத்தராசுரன் அந்த வலியை தாங்கிட்டான். ஆனால் இவனுடைய கை இரும்பு விளக்கினால் அடிபட்ட இந்திரன் மூர்ச்சையாயிட்டான். உடனே மூர்ச்சையான ஒத்தனை அவன் நிராயுத பாணியாக இருக்கிறதுனால அந்த தர்மத்து அந்த யுத்தத்திலே ஒரு தர்மம் இருக்குது. அவன் திரும்பவும் முழிச்சுட்டப்புறம் அவன்கிட்ட சண்டைக்கு வரலான்ட்டு விருத்தன் போயிடுறான். அப்போ இந்திரன் முழிச்சுக்கிறான். முழிச்சுட்டு அவமானப்பட்டுட்டான், பரிபவப்பட்டுட்டான். பிரம்மாட்ட போய் சரணாகி அடைகிறான். வஜ்ரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவா. வஜ்ரத்தினால் அடித்தும் அவனுக்கு நோவு ஏற்படலையேன்னு கேட்குறான். உடனே நம்ம திருமால்கிட்ட போய் விண்ணப்பிப்போம்னு எல்லாரும் வைகுண்டத்துக்கு வர திருமால் சொல்கிறார், ஓ வஜ்ரம் அது வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுது, அது பழைய செல்லு. இந்த மாதிரி செல்லை இன்றைக்கி விலை கடையில் போய் விலைக்கு கேட்டாலும் தரமாட்டேன். வேணாம் நீங்கள் கொடுங்கய்யா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், இதை நாங்கள் ஸ்பெசிமனாக வச்சுக்கிறோம். இந்த செல்லு எப்போ இங்கே ஓடுறதில்லை, அதுவும் சொல்கிறேன். அதை போல் இந்த வஜ்ரம் பழைய வஜ்ரம் ஆகிடுது. இதை பார்த்து எந்த அசுரனும் இனிமேல் பயப்பட மாட்டான். ஆகவே இனி ஒரு புது வஜ்ர ஆயுதத்தை உண்டாக்கு. ஆற்றவும் பழையதும் அங்கை வஜ்ரம் அப்படின்னா புது வஜ்ராயுதத்தை நான் எப்படி உண்டாக்கிக்கிறதுன்னு இந்திரன் கேட்குறான். அப்போ மகாவிஷ்ணுவானவர் ஒரு ஐடியா தரார். என்ன ஐடியா தரார்ன்னு கேட்டால், முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கொண்டு என் துணையோடு பார்க்கடலை கடைந்தோம் அல்லவா? ஆமாம், கடைந்தோம். என்னைக்கோ பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை வாங்கி அசுரால ஏமாற்றி நீங்கள் எங்களுக்கு கொடுத்தேன் நாங்களாம் சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கும். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கையில் கத்தி கப்படாலாம் வச்சுக்கூடாது, அமங்கல கருவிகள் வச்சுக்கூடாது. ஆகவே நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய படைகள் அனைத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டோம். ரெண்டாவது, ரெண்டு ஆப்போசிட் ஆர்மிஸ் சேர்ந்து வருது, ஃப்ளாக் மீட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு பார்டரில் வெள்ளைக்கொடி ஏந்தி மீட் பண்ணும்பொழுது அந்த வெள்ளைக்கொடி ஏந்தி வரவங்க கையில் துப்பாக்கி இருக்கக்கூடாது. வெள்ளைக்கொடி ஏந்தி வரா மாதிரி வந்து இவன் சுட்டுட்டான்னா அப்போ நல்லதுக்காக பண்ணுற ஒரு இது கெட்டதாக போயிடும். பார்க்கடலை கடையும் பொழுது எல்லார் கையிலையும் ஆயுதம் இருந்ததுன்னா சண்டை வந்துடுமே. இப்போ கருவி இருந்தால் சண்டை வரும். ஆகவே கருவிகளை எல்லாரும் என்ன பண்ணால், ததீச்சிங்கிற ரிஷிகள் பால் ஒப்படைத்தார்கள். அசுரர்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க, தேவர்கள் என்ன பண்ணாங்க, ததீச்சின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்கிட்ட எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து பின்னாடி தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பல கல்பகாலங்கள் தேவாசுரர்களுக்குள்ளே யுத்தமே வரல, தேவையே இருக்காது போதற்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அவங்க கொடுத்த கத்தி கப்படாவெல்லாம் வாங்கிக்காமலேயே மறந்து போயிட்டாங்க. அவர் பார்த்தார், ததீஜி பார்த்தார், இதென்ன நம்ம வீட்டில் இடத்த அடைச்சுட்டுருக்கு, மற்ற வாழாத்து சாமான்களை நம்ம ஆற்றுல எத்தனை நாள் வச்சுக்க முடியும், எடுத்துகிட்டு போங்கோ, எங்கள் வீட்டில் நாலு பேர் வரா, பத்து பேருக்கு உட்காந்து வச்சு சாப்பாடு போட முடியல, உங்கள் ஆற்று பாத்திரமாகவே இருக்கு எங்கள் ஆற்றுல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறார், இவர் ஞான திருஷ்டி கொண்டவர், ஞானத்தினால அத்தனை ஆயுதங்களையும் சாகாக்காரம் பண்ணிட்டார், சாப்பிட்டுட்டார், திருஷ்டினாலே சாப்பிட்டுட்டார். நதீஜி என்ன பண்ணார், இந்தனுடைய வஜ்ரம் பண்ணுற எல்லா ஆயுதங்களையும் பார்த்து பயத்துக்கு கொண்டு போயிட்டார். அதெல்லாம் என்னாச்சு, அவருடைய முதுகந்தண்டில் போய் ஒட்டி நொடுத்து. அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அசிமிலேட் ஆகி நம்முடைய உடம்பில் சப்த தாதுக்களாக மாறும். அப்போ மலமுழுங்கி மகாதேவன் சொல்கிறோம் இல்லையோ, இவர் அந்த இரும்பு ஆயுதங்களை சாப்பிட்டா அது இவருடைய தபஸ்னால ஜெரிச்சு போய் இவர் உடம்புல முதுகெலும்போட முதுகெலும்பாக ஒட்டி நடுத்து, அது அதனுடைய சாரமாகிடுது. அதனால் நீ அந்த ததீஜிட்ட போய் எங்களுக்கு உங்கள் முதுகெலும்பு வஜ்ராயுதமாக வேணும், இந்த விருத்தராசுரனை வதம் பண்ணுறதுக்காக கேட்டால் அவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார், ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பை கொடுத்தா உயிர் வாழ முடியாதே, உயிர் வாழ முடியுமா, முதுகெலும்பு கொடுத்தா கொடுப்பாரா? மனுஷன் உயிர் வாழ்வதற்கென்று பிறப்பதில்லை, தர்மத்துக்காக பிறக்கிறார் அவன். இந்த இந்த உடம்பில் உயிர் வாழ்வது உண்மையான வாழ்க்கை இல்லை, உடம்பை விட்டாலும் மனிதன் அழிய மாட்டான் என்ற தர்மம் தெரிஞ்சவர் அவர். ஆகவே நீ போய் கேளு, அவர் கொடுப்பார்னர். இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான், இந்திரன் அவர் வந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து அவனுக்கு வந்து பருகுவதற்கு நீரழித்து என்ன வேணும்னு கேட்குறார். நான் நினைத்து வந்தது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் முக்காலும் உணர்ந்த ஞானியாச்சேன்னு சொல்கிறார். உடனே இந்த என்னுடைய முதுகெலும்பு வேணும் தானே வந்திருக்கேன், இது நீ கேட்க வந்தது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது, இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்லைப்பா, இந்த உடம்பை நான் இத்தனை நாள் தரித்ததே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த உடம்பை ஒவ்வொருத்தர் தம் உடம்புன்னு சொல்கிறார், இதை என் உடம்புன்னு நான் சொன்னால் அவளோட போட்டி வந்துடும். நம்முடைய உடம்பை யார் யார் தன்னுடைய உடம்புன்னு சொல்கிறான்னு கேட்டால், நாய் நமதேனே, நாயும் நிறைய என்ன பண்ணுது, இவன் செத்துட்டா சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்மளதுங்கிற எண்ணத்தில் இருக்கு, நரி நமதேனே பிதா தாய் நமதேனே, நம்முடைய அம்மா அப்பா இவன் நம்ம பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறா, என்ன காரணம், நாம தானே இந்த பையில உண்டாக்கியிருக்கோம், சோறு போட்டு வளர்த்துருக்கோம். ஆகவே அவர்கள் நம் சரீரத்தை தங்கள் சொத்தாக நினைக்கிறார்கள். நமன் தனதேனே, யமன் இருக்கான், இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம், ஒரு நாள் வந்து அழிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த சரீரத்தை அவன் தனக்கு சொத்துன்னு நினச்சிட்டுருக்கான். பிணினோ ஐ நமதேன, பலவிதமான வியாதிகள் வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குங்கிறாங்க, சிக்கன் குனியா இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த உடம்பை இப்போ விட்டு வைப்போம், அந்த உடம்பை பிடிச்சிப்போங்குது. அப்புறம் சரி, நம்ம ரொம்ப நாளாக இவனை வந்து பார்க்கல, நம்ம இவனை நம்ம விசிட் பண்ணுவோம், இவாத்துக்கு போகவே இல்லையே, போகலான்னு நினச்சி நம்ம சொந்த காலத்துக்கு போகிற மாதிரி நோய் நொடிகள்னா இதுவரையும் நோய் நோய் வசப்படாதவன் வீட்டுக்கு வரா மாதிரி வருது, வீட்டுக்கு வரா மாதிரி வருது. அப்போ அந்த நோயும் பிணியும் தங்களுடைய உடம்பாக நினைக்குது. அப்படியே மனமதிக்கும் பெற்றி போல் ஆய், இதை நீ ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த உடம்பை என் உடம்புன்னு நானும் ஏன் சொல்லணும், நமதெனப்படும் யாக்கை ஆறாதே, இத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுற உடம்பு என்னுடைய உடம்பா, உடம்பு கிடையாது. ஒரு பாம்பு எப்படி தான் உரிக்கின்ற அந்த சட்டை இருக்கே, அந்த சட்டையை தன்னுடைய சட்டை என்று நினைக்க உரித்த பிறகு நினைப்பதில்லையோ, ஒரு பறவை எப்படி ஒரு கூடை வந்து அது சிரமப்பட்டு கட்டியிருந்தாலும் கூட பறந்து போகும்பொழுது அந்த கூடு தன் கூடு என்று எவ்வாறு நினைப்பதில்லையோ, அதுபோல விவேகமுள்ள ஒரு மனிதன் உடம்பில் உடம்பிலிருந்து பிரிகின்ற காலம் என்று ஒன்று உண்டு, பிரியும் பொழுது இந்த உடம்பு நம்மதுன்னு நினச்சி பிரிஞ்சால் மனம் வலிக்கும், இது நம்முடையது இல்லை என்று பிரிந்தால் மனம் வலிக்காது. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வருது, நம்ம ஒதுங்கிக்கிறோம், நம்ம வெயிலில் போகிறோம், நம்ம நிழல் மேலே ஒரு லாரி போகிறது நம்ம பயப்படுறோமா, என் நிழல் மேலே அந்த லாரி போகிறது எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோமா, நம்முடைய நிழலை நாம் நமதென்று கருதவில்லை. அதே போல இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதனால, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதனால ஒரு அறிவும் தெளிவும் ஏற்பட்டு இந்த உடம்பும் நம்முடைய உடம்பு நினைக்கிறேன், நம்முடைய உடம்பு இருக்கே இது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இந்த செல்ஸு அது தன்னுடைய உடம்பு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பெரும்போதே உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் தாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம் என்ன. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நமக்கே சொந்தம்ன்றது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பிரிஞ்சு தான் போகணும், அதுக்கு நம்ம தயார் பண்ணிப்போம் அப்படின்னு விவேகத்தினால ஒருவன் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தர்மமானது நமக்கு சொல்லப்படுது. அப்படி இந்த உடம்பை நான் என்று கருதாமல் அவர் என்ன பண்ணார், பெருமிழை குறும்பர்னு 63 நாயன்மார்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆடி மாதம் சுவாத்திய நட்சத்திரத்தில் கைலாசத்துக்கு சுவாமி அனுப்பின யானை மீது ஏறி சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அஞ்சைக்களத்திலிருந்து புறப்பட்டு போகிறாருங்கிறத முதல் நாளே ஞானத்தினால் அறிந்தார். தன்னுடைய குருநாதன் நாளைக்கு கைலாசத்துக்கு போகிறார், அவர் அங்கே சென்றிருக்கும்போது நாம் அவரை போய் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கு முதல் நட்சத்திரம் சித்ரா அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், யோகத்தில் அமர்ந்து தன்னுடைய பிராணனை பயிற்சி மூலம் தன்னுடைய இந்த தலைக்கு கொண்டு வந்து பிரம்மரந்திரம் அப்படின்னு இங்கே ஒரு ஓட்டை இருக்குது அது மூடின்ருக்கு, குழந்தையாக இருக்கும்போது மெத்துன்னு இருக்கும் அது, அதான் அப்பா அப்பா அம்மாலாம் உச்சி முந்து பார்ப்பா கம கமன்னு இருக்கும் பச்சை குழந்தையினுடைய தலை உச்சந்தலை, அந்த தலை இப்போ ஹார்டாகிடுது. தன்னுடைய யோக சக்தியினால் என்ன பண்ணுறார், இந்த உயிரானது அந்த இடத்த போய் தட்டும், கதவை தட்டும், ஒட்டின்னு இருக்கிற கதவை தட்டினா அது திறந்துக்கும், திறந்து தன் தலை வழியாக கபால மோட்சம்னு பேர், தன் தலை வழியாக யார் ஒருவன் மேலே செல்கின்றானோ அவன் மீண்டும் இந்த பிறவிக்கு வரமாட்டான். நம்முடைய உயிர் பிரியும் பொழுது அது வாய் வழியாக பிரியும், கண் வழியாக பிரியும், ஏனைய இடங்கள் வழியாக பிரியும், அவர்களுக்கெல்லாம் மறுபிறவி உண்டு. எவன் ஒருவன் யோகத்தில் இருந்து தன்னுடைய உயிரை தானாகவே தன் முனைப்போடு தன் நினைவோடு தானே புறப்பட்டு போகிறார், நம்ம சட்டையை நம்ம கட்டி போடுற மாதிரி அப்படி போடுறவன் கைலாயத்துக்கு தான் போகிறான். அதை போல ததீஜ முனிவர் பெருமிழை குறும்பரை போல யோகத்தில் இருந்து தன் உடம்பிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு சென்று விட்டார். அந்த உடம்பை இந்திரன் பயன்படுத்தி ஒரு வஜ்ர ஆயுதத்தை தயார் செய்து கொண்டான். அந்த வஜ்ராயுதத்தோடு திரும்பவும் வந்து வந்த இந்திரன் என்ன பண்ணான், விருத்ராசுரனை சண்டைக்கு கூப்பிடுகின்றான். இந்திரனுக்கும் விருத்ரனுக்கும் பெரிய சண்டை வருது. அதில் இந்திரன் ஒரு ஆக்னேய அஸ்திரம் விடுறான், நெருப்பை கக்கிட்டு போகுது. அதை என்ன பண்ணுறாரு விருத்ரன், அவன் என்ன பண்ணுகிறான்னா ஜலத்தை பொழிந்து அதை அழித்து விடுகின்றான், காம்பன்சேட் பண்ணுறார், கேன்சல் பண்ணிடுறார். அப்புறம் இவன் பெரிய சூறாவளி காற்று அனுப்புகிறான் இந்திரன், அதை அந்த சூறாவளி காற்றை உறிஞ்சி குடிக்கின்ற ஒரு ஆயிரந்தலை பாம்பை விட்டு அதை உறிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு பாம்பை அனுப்புகிறான், பாம்பை அனுப்பின உடனே அவன் கருடனை விட்டு அதை கேன்சல் பண்ணிடுறான். இவன் அறியாமை என்ற மோகப்படையை அனுப்புகின்றான், அவன் அறிவு என்ற ஞானப்படையினால் வெல்கின்றான். ஆகவே அறிவு என்பது எல்லோருக்கும் சொந்தம் என்பதை காற்று, அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு, இந்த உலகத்தில் அறிவில்லாதவர்கள் யாரும் இல்லை. நம்மாழ்வார் பாடினார், கண்ணன் ரொம்ப கஷ்டமான காரியத்தை பண்ணினார்னு சொன்னார். என்ன கஷ்டமான காரியம்னு கேட்டால் அறிவுடையோர்களுக்கு அறிவளித்தார்னு. ஏன்னா இந்த பூமியில் எல்லாரும் தன்னை அறிவுடையவன் என்று தான் நினைக்கிறானா, தன்னுடைய அறியாமையை யாரும் அறிவதில்லை. உண்மையான அறிவு என்பது தன்னுடைய அறியாமை அறிவு தான் அறிவு. நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவது அறிவில்லை, அது வெறும் வந்து ஸ்டாக் டேக்கிங். அதுக்கு என்ன பேர், ஸ்டாக் டேக்கிங். நாம் எதையே அறியவில்லையோ அதை அறிவது அறிவு. ஆனால் பூமியில் யாரும் தன்னை அறியாதவன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய சொத்து இருக்காமே, பல பேங்கில் அக்கௌண்ட் இருக்காமே, 10 லாரி ஓடுதாமே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, எனக்கு 8 பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்காக சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளோதான், கொஞ்சம் தான் சாமி கொடுத்துருக்காரு, உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னு வினயமாக சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் SLC தானாமே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி MA படித்தவனா என்னோட பேச சொல்லுங்கள் இங்கிலீஷில் முடியுமா, அந்த காலத்து SLCயா. யாரும் தன்னை அறிவற்றவர்களாக கருத மாட்டார்கள். அப்படி எல்லோரும் தங்களை அறிஞர்களாக கருதி கொண்டு அறியாதவர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களை அறிய வேண்டியது அவர்களுக்கு அறிவுறுத்தான் கீதையின் மூலம், சிரமமான காரியம். அதுபோல அசுரனுக்கும் அறிவு உண்டு, அவன் அறியாமையாகின்ற அஸ்திரத்தை அறிவு அஸ்திரத்தினால அவன் கேன்சல் பண்ணினான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சரி, நம்ம இனிமே நம்முடைய துருப்புச்சீட்டாகின்ற இந்த வஜ்ர ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்திரன் அந்த வஜ்ரத்தை எரிந்தான். அந்த வஜ்ரம் தன்னை அழித்துவிடும் என்பதை அறிந்த விருத்ரன் அந்த வஜ்ரத்தினால் அடி உண்ணுவதற்கு பயந்து போய் மறைந்து சமுத்திரத்தில் விழுந்து ஒளிந்து கொண்டான். சமுத்திரத்தில் போய் விழுந்துட்டான். அவன் விழுந்த இடத்துலேயே இந்திரன் விழுறான் சமுத்திரத்தில். சினிமாவில் வரா மாதிரி தான், குளத்தில் இவன் விழுவான், வில்லன் குளத்தில் விழுவான், ஹீரோவன் குளத்தில் விழுவான், குளத்துக்குள்ளே சண்டை நடக்கும். சமுத்திரத்துக்குள்ளே சண்டை நடக்கிறதுக்காக இந்திரன் தேடுறான். இந்திரன் தேடும்போது விருத்ரன் மறைஞ்சு கொண்டான் என்பதனால இந்திரனால் தேடி கண்டுபிடிக்க முடியல. உடனே பிரம்மாட்ட வந்து அவன் ஒளிஞ்சுனுட்டானே, அவனை தீர்த்தால் ஒழிய நமக்கு வந்து நல்ல கனவு வராதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவர் கேட்குறார். பிரம்மா சொல்கிறார், அகஸ்தியருங்கிற முனிவர், அகஸ்தியர் தான் இப்போ கதை சொல்கிறார், ஆனால் கதையிலேயே அவர் வரார். எந்த ஒரு முனிவன் தன்னுடைய கையினால் விந்திய பர்வதத்தை அடக்கினானோ அவன் கையில் அவ்வளவு சக்தி இருக்கு. அகஸ்திய முனிவருடைய கையில் அவ்வளவு சக்தி இருக்கு. அவன் என்ன பண்ணுறார், ஹிமாலயத்திலேருந்து வந்துட்டு இருக்கார், கைலாசத்திலேருந்து வந்துட்டு இருக்கார், புதிகை மலை வரத்துக்காக அகஸ்தியர் வந்துட்டு இருக்கார் சுவாமி சொன்னதுக்காக. நடுப்புற விந்திய மலை என்ன பண்ணுறது, பூமிக்கும் ஆகாசத்துக்குமா வளர்ந்துருக்கு, அதே வளர ஆரம்பிச்சது பெருசா, சூரிய சந்திரர்கள் போக முடியாமல் மறைச்சின்னு வளர்றது. அப்போ அகஸ்தியர் சொன்னார், எனக்கு மட்டும் இடம் கொடுன்னு சொன்னார். யாராக இருந்தாலும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணார், மலை மேலே ஏறினார். அது வளர்ற வேகத்தை விட வேகமாக ஏறினார். மேலே போய் நின்று கையினால் அமைக்கினார் பாதாளத்துக்கு கொடுத்து. இன்றைக்கு மலைகளிலேயே மிகவும் உயரம் கம்மியான மலை என்ற பிரசித்தியோடு இருக்குது விந்திய மலை, ஒரு காலத்தில் வளர்ந்த மலை. அதனால தான் என்றைக்குமே நம்ம எவ்வளோ ஆடினாலும் ஒரு இடத்துல ஒருத்தருக்காவது விட்டு கொடுக்கணும், என்ன தகுந்த நேரத்தில் தக்குவ இடத்துல பணிந்து செல்ல வேண்டும். அப்படி பணிந்து செல்லாதனால என்னாச்சு, மொத்தமும் அது நசிச்சுடுத்து. அப்படி தன் கையினால் எவனொருவன் அந்த விந்திய பர்வதத்தை அடக்கினானோ, அது மட்டும் இல்லை இந்த திருக்குற்றாலத்தில் கருவறையில் திருவிக்ரம அவதாரம் எடுத்து நீண்ட திருவுருவத்தோடு இருந்த நெடுமால் வடிவம், அந்த வடிவத்தை தன் கையினால் அந்த மகாவிஷ்ணுவோட தலையில் கையை வச்சு அப்படியே நெருப்பலப்பட்ட மெழுகு ஒழுகுவதை போல அந்த பெருமான் ஒழுகி சிவலிங்க ஆகாரமாக சின்னதாகிட்டோம். அப்போ அந்த அகஸ்தியனுடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்கணும், அவன் அவனை சென்று அடைந்து அவன் உதவியை நாடு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் எப்படி இதை நமக்கு பண்ணி கொடுப்பார்னு தெரியாது இந்திரனுக்கு. இருந்தாலும் அகஸ்தியர் போய் வணங்கி பெருமானே திருமா சொன்னார், நீங்கள் வந்து எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். உடனே அகஸ்தியர் பார்த்தார், காலாக்னி ருத்ரனை மனசனால் தியானம் பண்ணாராம். பரமேஸ்வரன் காலாக்னி ருத்ரனாகத்தானே வடிவெடுத்து கொண்டு எல்லா லோகங்களையும் என்ன பண்ணுறாரு, தான் வந்து கபலீகரணம் பண்ணுறார். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி சப்த சமுத்திரங்களையும் எடுத்து என்ன பண்ணார், தன்னுடைய கையில் ஒரு உளுந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு தீர்த்தமாக சுருக்கி கொண்டார், எடுத்துகிட்டு குடிச்சிட்டார். அதான் அகஸ்தியருடைய கையினுடைய விசேஷம். அந்த கடலை குடித்த உடனே என்னாச்சு, கடலில் ஜலமெல்லாம் பெடுத்து கடலுக்குள்ளே இருக்கிற வடவா முகாக்னி தெரிகிறது, கடலுக்குள்ளே இருக்கிற ரத்தனங்கள்லாம் தெரிகின்றன, கடலில் இருக்கிற பவளக்காடுகள்லாம் தெரிகின்றன, பெருசும் சின்னதுமாக இருக்கிற மீன்கள்லாம் நீர் இல்லாமல் துவழ்கின்றன. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடலுக்குள்ளேயே பல மலைகள் இருக்கின்றன. பூமியில் இருக்கிற மலையை விட உயரமான மலையெல்லாம் கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக சமுத்திரத்தை அகஸ்திய முனிவர் பானம் பண்ணிட்டார். அதில் ஒரு மலையில் ஒரு ஓரத்தில் தபஸ் பண்ணுறவனை போல நடிச்சுட்டு இருக்கான். யார், இந்த விருத்ரன். அப்படி நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த விருத்ரனை இந்திரன் போய் அவனுடைய பொய்த்தவத்தை கலைத்து தன்னுடைய வஜ்ரத்தினால் அவனை வதம் பண்ணினான். வதம் பண்ணின உடனே அந்த விருத்ரன் ஒரு பிராமணன் என்ற காரணத்தினால அவனை கொன்ற அந்த பிரம்மஹத்திங்கிற பீடையானது இந்திரனை வந்து பிடித்து கொண்டது. பிடித்த அந்த உத்தர க்ஷணத்தில் இருந்த இந்திரனுக்கு புத்தி ஒழுங்காக இல்லை, நிலை கொள்ளலை, செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கிறான், படித்ததெல்லாம் மறந்து போயிட்டான். நண்பர்கள்லாம் பகைவர்களாக தெரிகிறா, பகைவர்கள்லாம் நண்பர்களாக தெரிகிறா, எது நிலையானதுன்னு தெரியல, எதை பண்ணினாலும் மனசில் சாந்தி இல்லை, எதுலேயும் திருப்தி இல்லை. இதான் அந்த பிரம்மஹத்திங்கிற தோஷத்தினுடைய பலன். அதனால் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல அவனை நிற்க விடலை, நிற்க விடலன்னு என்ன பண்ணால் அவமானப்பட்டான். எல்லா தெய்வங்களுக்கு பிறகு நம்ம அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்து கொள்வதற்காக பூமியில் ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டில் இருக்கிற தாமரை நூல் அதுக்குள்ளே சூக்ஷ்மம் போய் மறைஞ்சின்றான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் மறைஞ்சு கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.